إن أول بيت ملئ للناس للذي ببكة مبارك وهدى للعالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: عظموا محاياكم فإنها على الصراط مطاياكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கூடும் இருக்கும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், வட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய நிலைமை எமக்கு ஏற்படும். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது குரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிடிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், சபம் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுழியோ குடுபூச்சிகள் நிறைஞ்சொரிடம், இருள் நிறைந்த இடம், தனிமையான ஒரு இடம், யாருக்கும் உதவி செய்ய நெருங்க முடியாத ஒரு இடம். காசி பணத்தாலோ, பட்டம் பதவியாலோ, சொத்து சுகங்களாலோ, கடகண்ணிகளாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. தனிமையான இக்கட்டான கஷ்டமான நேரத்தில் நம்முடைய கபரை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். தொழுத தொழுகைகள், ஓதிய குர்ஆன்கள், செய்த திக்ருகள், செய்த தான தர்மங்கள், ஏனைய நல்லமல்கள், பண்போடு மக்களோடு நடந்தவைகள், வலதிலும் இடதிலும் கால்மாட்டிலும் தலமாட்டிலும் இருந்து எமக்காக கபரை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி உதவியாக இருக்கும். அப்படியான இக்கட்டான கட்டத்தில் உதவிக்கரம் நீட்டி உதவி செய்யக்கூடிய அந்த தக்குவாவையும் சாலிகான அமல்களையும் அதிகம் அதிகமாக செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சிறப்பான அஸ்ருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய சங்கியான நாலு மாதங்களில் ஒரு மாதமாகிய துல்காதாவில் இருக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியது துல்ஹிஜ்ஜா, அடுத்ததாக வரக்கூடியது முஹர்ரம். நாலு அஸ்ருல் ஹுரமுடைய மாதம் இருக்கிறது. துல்கௌதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜபுடைய மாதம், மூன்று மாதங்கள் தொடராக எம்மை அஸ்ருல் ஹுரம் சங்கியான மாதங்கள் என்று தொடர இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது வர இருக்கிறது துல்ஹிஜ்ஜா. ஹஜ்ஜுடைய மாதங்கள் துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய அதாவது பத்து நாட்களும், ஹஜ்ஜுடைய முதல் அந்த பத்து நாட்களும் மிகவும் விசேஷமான நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசரில் ஹஜ்ஜா என்று சொல்லி வரலாற்றிலே, இஸ்லாத்திலே, ஹதீஸிலே புறபல்யமானதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூட அதை அந்த நாட்களையிட்டு சத்தியம் செய்து சொல்கின்றான். அப்படியான சிறப்பானதால் தான் ஜில்ஹிஜாவுடைய அந்த பத்து நாட்களுமாக இருக்கிறது. எனவே முடியுமான அளவு அந்த நாட்களை நோன்புகள் மூலமாக, ஏனைய அமல்கள் மூலமாக சிறப்பாக்குவதற்கு, கண்ணியப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் எத்தனித்துக் கொள்ள வேண்டும். அதிலே ஒன்றுதான் சிறப்பான அரபாவுடைய நோன்பும் அதிலே தான் இருக்கின்றது. எனவே முடியுமான அளவு அந்த நாட்களை நோன்பிலும் சதக்காவிலும் தர்மத்திலும் இபாதத்துகளில் நல்ல முறையில் கழிக்க அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, அந்த துல்ஹிஜ்ஜா மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது எமக்கு ஞாபகம் வருகின்றது நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடைய பணிதான், குடும்பத்துடைய தியாகம் தான், குடும்பத்துடைய அர்ப்பணிப்பு தான் ஐந்தாவது கடமையாக, ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த ஹஜ்ஜே ஹஜ் என்று சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய தியாகம், அந்த நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பம் செய்த தியாகம் எம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் எம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், உலகத்திலே அழகுராணி என்று சொன்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து அவர்களுக்கு அடுத்ததாக அழகுராணி என்றால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த தாராவை பதிப்பதற்காக கைப்பற்றுவதற்காக தான் சூழ்ச்சி செய்தான் அந்த காலத்திலே இருந்த அரசன். சூழ்ச்சி செய்து அந்த சாராவை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவளை பிடிக்க பார்க்கின்ற பொழுதுதான் அந்த அரசனுடைய உடம்பு காய்கள் சூகி ஆகிவிட்டது. அந்த அம்மையார் அந்த சாராவை சிலாம் துவா கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இதுவரைக்கும் என்னுடைய கற்பை பாதுகாத்திருக்கிறேன் தப்பே, நீ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பிலே வைத்து பாதுகாத்த ரப்பு யா அல்லாஹ், என்னை அந்த வம்பனான அரசனுடைய பிடியிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டு யா அல்லாஹ் என்று அந்த மனைவி தக்குவா உள்ளவள் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அழகுராணி அரசனுடைய பிடியில் மாட்டிக்கொள்ளாமல் துஆ கேட்கின்றார்கள். அரசன் சூகியாகி விடுகின்றான், கை சூகியாகி விடுகின்றது. எப்படியே திரும்பவும் அந்த அரசன் திரும்ப உயிராகிறான், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறான், அவனுடைய கடவுளிடத்திலே கேட்டு திரும்ப உயிராகி இப்படியாக மூன்று கட்டங்களிலே சாராவை அடைவதற்காக முயற்சித்த பொழுதும் முடியாது, அவன் சூகியாகி விடுகிறான். இதை பார்த்துத்தான் இவள் ஒரு அதிசயமான தெய்வீகத்தன்மையுள்ள ஒரு பெண் என்று அவன் அந்த எண்ணம் வந்ததனால்தான் அவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் மனிதான் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அற்பணமாக அவனுடைய அடிமையை கிஃப்டாக பரிசாக கொடுக்கப்பட்ட பெண் மனிதான் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள். அந்த ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களை இப்ராஹிம் அலி இஸ்லாம் எடுத்து குடும்ப வாழ்க்கை திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்தி பெற்ற குழந்தைதான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள். இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான், 51வது பரம்பரையில் வந்தவர்கள் தான் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஹாஜர் என்ற மனைவிக்கு பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 குழந்தைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். அந்த 12 குழந்தைகளும் 12 அரபு கோத்திரங்களாக மாறினார்கள். எனவே அவனுடைய வரலாறுகள் நீண்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது, வரலாறு சொல்லுகின்ற நேரம் அல்ல இது, என்றாலும் படிப்பினைக்காக தெளிவுக்காக சொல்கின்றோம். அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்ததுக்கு பிறகு அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவளுடைய பக்குவம், அவளுடைய தக்வா, அரசனிடத்திலிருந்து கூட பாதுகாப்பு பெற்றவள், அவ்வளவு அந்த பெற்றுள்ள ஒரு தாய் தான், தக்வா உள்ள இறையச்சம் உள்ள ஒரு தாய் தான் சாரா அலைஹிஸ்ஸலாம். அவளுடைய துவா, யாழ்லா நீ அந்த ஹாஜருக்கு பிள்ளையை கொடுத்ததா யாழ்லா, எனக்கும் ஒரு குழந்தைதா யாழ்லா, கேட்டவளுக்கு கிடைத்த குழந்தை தான் அங்கே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை தான் யஅக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யஅக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 பிள்ளைகள், அதில் ஒன்று யஹூதா என்ற ஒரு பிள்ளை. அந்த யஹூதா என்ற பரம்பரையிலே தான் பனு இஸ்ராயல்கள் யஹூதிகள் என்று அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதில் ஒரு குழந்தை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அனைவரும் தெரிந்த ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே யஅக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகளிலே அவர்களிலே இருந்து வந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்கின்றோம். இன்று எமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த யஹூதிகள். எனவே இப்படியாக வரலாறு சென்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அர்ப்பணிப்பு தியாகம் தான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, இப்ராஹிமே உன் மனைவியை கொண்டு போய் இப்படியா நடத்தில குடிபதியாக்கி என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலே பிறந்தவர்கள், ஈராக்கிலே தான் அவர்கள் எரிக்கப்பட்டார்கள். அந்த வம்பன் அந்த நம்ரூத் என்ற அரசன் மூலமாக நெருப்பு கங்கை ஏற்படுத்தினான். கடைசியாக இருந்து வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பலஸ்தீனிலே இஸ்ரவேலர்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இப்ரோன் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலே, இப்ரோன் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்திலே மஸ்ஜிதுல் ஹலீல், மதீனத்துல் ஹலீல் என்ற ஊரிலே, மஸ்ஜிதுல் ஹலீல் என்ற பள்ளிவாசலிலே தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கௌபத்துல்லாவுக்கு பக்கத்திலே தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுவிட்டு திரும்புகின்றார்கள். மனைவி கேட்கின்றார்கள், நீங்கள் எங்களை தனியே விட்டுட்டு போறீங்களே, நாங்க தனியே விட்டுட்டு போறீங்களே, இது என்ன இது? திரும்பி பார்த்தால் கவலை வந்துவிடும். திரும்பி பார்க்கல மனைவியுடைய கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, கவலை. மனைவி, அன்பு மனைவி, நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த குழந்தை, புள்ளையும் பொஞ்சாலியும் விட்டுட்டு வராங்க, சின்ன பச்சிலன் பாலகன், ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் விட்டுட்டு வரக்கூடிய வாப்பாவும் உம்மாவும் தாயின் தகப்பனும் அழுதழுது வார் என்று சொன்னால், வாதின் கைரதி தரையின் எந்த புல் பூண்டு முளைப்பதற்கு தகுதியற்ற எந்த ஒரு மனித சஞ்சாரமற்ற வெறும் தரையான பூமியில விட்டுட்டு வாழ்ந்தா எவ்வளவு பெரிய கவலையாக இருக்கும். திரும்பி பார்க்கல மனைவி கடைசியா கேட்கிறாங்க, ஏதும் அல்லாத கட்டளை வந்துச்சு அவங்களுக்கு? ஆம், தலையாக்கிட்டு வாராங்க. மனைவி சொல்லுகின்றால் மனைவியுடைய ஈமான் தக்குவா, இதுதான் தீனுள்ள பெண்களை திருமணம் முடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. நபி அவர்கள் சொல்கின்றார்கள், தக்குவா மனைவியில தக்குவா வெளியாகிறது. பைதன் லா யுலையின் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாட கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டார் என்று மனைவியுடைய உள்ளத்திலிருந்து நாவால் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுகின்றார்கள். குழந்தைக்கு இருந்த தண்ணியும் மாவும் முடிந்து விட்டது, யாருமே இல்ல. அங்கே பக்கத்தில் இருந்த மலையில் ஏறி மனுஷர்கள் யாரும் வாராங்களா? பார்க்கிறார்கள், குழந்தை கதறி கொண்டிருக்கிறது. தாய் பாசம் புள்ள மனம் தாங்க முடியாது, பெற்ற மனம் பித்தி என்று சொல்வோம். அந்த மறையில் ஏறுறாங்க, யாருமே காண்றதுக்கு இல்ல, ஓடுறாங்க. அடுத்த மறையில் ஏறுறாங்க, யாரும் வியாபார கோஷ்டிகள் வாராங்களா? தண்ணி எங்கேயாவது தெளிபடுகிறா? புள்ள கதறிக்கொண்டிருக்கிறே, தாங்க முடியாது. அங்கே ஓடுகிறார்கள், இங்கே ஓடுகிறார்கள், அங்கே ஓடுகிறார்கள், இங்கே ஓடுகிறார்கள். அந்த மலையிலும் இந்த மலையிலுமாக ஏழு விடுக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் வானலோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த தாயுடைய அர்ப்பணம், தாயுடைய கவலை, தாயுடைய அழகை, தாயுடைய துவா. அன்புக்குரியவர்களே, வந்து காலடி அடிக்கக்கூடிய இடத்தில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலடி அடிக்கக்கூடிய இடத்தில் அடிக்கின்றார்கள் இறகே, அங்கே குபுகுபி என்று அங்கே அள்ளி கொட்டுகின்றது. பார்க்கின்றார்கள் தூரத்தில் இருந்து தண்ணீர் வெளியாகின்றது. அங்கே ஓடி வருகின்றார்கள் அவர்களுடைய நாட்டு சிரியா பாசையில், ஜம் ஜம் யா முபாரக், ஜம் ஜம் யா முபாரக் என்று அப்படியே வந்து மண்ணை கூட்டுகின்றார்கள். முதலாவது தண்ணி அருந்தியவர்கள் அந்த ஹாஜர் அம்மையா அவர்கள், முதலாவது தண்ணி அருந்தியவர்கள் ஒரு பெண் தான். அந்த தம்தமை குடிக்கிறார்கள், குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். அன்று அந்த அம்மையார் அங்கே கால்வாயை மூடவில்லை என்றால், அதை கவுண்டர் பண்ணவில்லை என்றால், அது கட்டவில்லை என்றால், முழு ஹிஜாசிலும் ஜம்ஜம் ஓடி இருக்கும் என்பதை நபி அவர்கள் உணர்த்தினார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த தியாகம், அந்த அந்த பற்று, அந்த அழுகை, அந்த துவா, அதுதான் அங்கே அந்த ஜம்ஜமை உருவாக்குவது. மட்டுமல்ல, கியாமம் வரைக்கும் போகக்கூடிய அனைவரும் ஹாஜிகள், அந்த உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போகக்கூடியவர்கள், அந்த தாயார் ஓடிய ஓட்டத்தை ஓடித்தான் ஆக வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கடமையாக்கிவிட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் அந்த தவாபும், அந்த சஹியும், அந்த ஜம்ஜமும் அந்த கஃபத்துல்லாஹ்வுக்கு பெரும் ஒரு வரவேற்பாக கியாமம் வரைக்கும் அஸ்கந்து ரப்பி ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி விவாதின் கைரதி தரையின் இந்த பைத்துக்கள் முஹர்ரம். ரப்பே, நீ சொன்ன போல என் குடும்பத்தை நான் உட்கார வச்சுட்டேன், நீ அங்கே அவர்களுக்கு தொழுகைக்கு இபாதத்துக்கு வசதியாக ஆக்கி, அங்கே தஹ்வி இலைஹிம், அங்கே மனிதர்கள் வரக்கூடியதாக, வஜ்அல் அஃபிதத்தம் மினன்னாஸ் தஹ்வி இலைஹிம், மனிதர்கள் வரக்கூடிய இடமாக நீ ஆக்கி, வர்ருக்குஹும் மின தமராத், அவர்களுக்கு பழங்களை ஏற்படுத்தி. மூன்று துவாக்களை செய்தார்கள். அங்கே மனிதர்கள் வரக்கூடியதாக அல்லாக்கி விட்டான், அங்கே தண்ணீரையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அங்கே அந்த துவாவை கபூல் செய்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யமன் பகுதியில் உள்ள ஒரு செழிப்பான தோட்டத்தை, ஒரு ஒரு காணியை, ஒரு பூமியை அப்படியே தூக்கி கொண்டு வந்து கஃபத்துல்லாஹ்வை ஏழு விடுத்தம் தவாபு செய்து கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கப்பட்ட பூமிதான் தாயுடைய பூமி. தாய் பண்டால் தவாபு செய்த பூமி. அங்கே எல்லா பல வருக்கங்களும் கனி வருக்கங்களும் செழிப்பானதாக அல்லாஹ் அந்த மக்காவுக்கு தரக்கூடியதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. தியாகத்துக்கு பின்னால், அர்ப்பணிப்புக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால் அங்கே ஒரு பெரிய தியாகம் செய்து கையேந்தினார்கள். அல்லாஹ் அனைத்தையும் கபூல் செய்து விட்டார். அன்புக்குரியவர்களே, இன்று அந்த தாயுடையதை அனுபவிக்கின்றோம், நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய வாழ்க்கையை ஒரு இபாதத்தாகவும் ஆக்கியிருக்கிறான், என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னுமாதிரியாக இருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய அந்த மனைவியுடைய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் நம்பிக்கை, அவர்களால் பிறந்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்புள்ள, இதாஅத்துள்ள, வழிபடக்கூடிய குழந்தையாக மாற்றிவிட்டான் என்றால், 13வது வயதிலே அல்லாஹுடைய கட்டளை வருகிறது. அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, நபியே மூன்று நாள் கனவு கண்டு மூன்றாவது நாள் உறுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள். அந்த உறுதி என்ன? பிள்ளையை அறுத்து குர்பான் செய்யும்படி, பலியிடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது குழந்தையை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டு போகிறார்கள், சைத்தான் சும்மா விடுவானா? சைத்தான் துரத்தி போகிறான். அந்த சைத்தான் போய் சொல்கிறான் அம்மையாரிடத்திலே, ஹாஜர் அம்மையார் அவர்களே, ஏன் தெரியுமா குழந்தை எடுத்துட்டு போறாங்க?
எதற்காக தெரியுமா? இந்த புள்ளி அறுக்க போறாங்க. ஏன் அறுக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அவர் செய்யட்டும், ஒரு நபிக்கு வீணாக ஏவப்பட மாட்டாது என்று அம்மையார் அவர்கள் ஆஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சைத்தானை விரட்டி விட்டார்கள். அடுத்த கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருக்க பார்க்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சைத்தானை விரட்டி விட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போய் அப்பொழுது அங்கே சொல்லுகின்ற பொழுது அங்கே அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளை தகப்பனுக்கு நிறைவேற்றட்டும் என்று அவர்கள் சைத்தானை விரட்டி விடுகின்றார்கள். இந்த மூணு கட்டங்களிலும் அங்கே சைத்தான் விரட்டி அடிக்கப்படுகிறான். ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த மூன்று இடங்களிலும் ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் அகபா, சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான், மூன்று இடங்களிலும் கல்லடைத்து ஞாபகப்படுத்தப்படுகின்றது. கயாமம் வரைக்கும் போகக்கூடிய அனைத்து ஹாஜிமார்களும் அந்த இடத்திலே கல்லடிப்பது கடமையாக்கியிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் தியாகத்தை ஞாபகப்படுத்துவதற்காக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக புள்ளையை கொண்டு போகிறார்கள், பிள்ளையை எடுத்துக் கொண்டு போகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றும் மக்காவுக்கு போகக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் பலஸ் பக்கமாக, மன்னருடைய பலஸ் பக்கமாக, ஜமரத்துல் ஊலா சின்ன சைத்தானுக்கு நேராக அங்கிருந்து போகும். மக்கா பக்கத்திலிருந்து போகும் பொழுது வலது பக்கமாக மலையிலே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை ஞாபகார்த்தமாக இன்றும் ஒரு சின்னமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அங்கே கொண்டு போய் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்காக ஆயத்தமாகின்ற பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, அங்கே ஆயத்தமாகின்றார்கள். பிள்ளை சில வார்த்தைகளை சொல்லுகின்றது. அங்கே சொல்லுகின்றது, தகப்பனாரே, இப்பல் மா தூமர், நீங்க அல்லாட கட்டளை தானே, நீங்க எந்த அச்சம் இல்லாமல் நிறைவேற்றுங்கள். பிள்ளை சொல்லுகின்றது, எங்கட பிள்ளைகள் எப்படி சின்னோடு கட்டளை கூட நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள்? ஏன்? நாங்க சரியாக இருந்தா எங்கட பிள்ளைகள் சரியாக இருக்கும். தக்குவல் உசூல் தன்ப உல் புரு, தக்குவல் உசூல் தன்ப உல் புரு, அசிலுடைய தக்குவா, வாப்பமட தக்குவா பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதனால் தான் சொல்வதை நாங்க சரியா நடக்கணும். அல் வலது சுர் அபீஹி, வாப்பட உம்மட ரகசியம் புள்ள கிட்ட வந்துடும். வாப்ப உம்மா ஒளிச்சொடிச்சு பாவம் செஞ்சால் புள்ளையும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். வாப்ப ஹராத்தில தேடினால், ஏமாத்தல் துரோகம் அநியாயம் செஞ்சு தேடினா, வட்டில தேடினா, லோன் எடுத்து ஓடி எடுத்து கமிஷன் எடுத்து பினான்ஸ் பண்ணி மத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சு வாப்ப மாறு சல்லிய தேடினா பிள்ளைகளுக்கு அது மிஞ்ச மாட்டாது. புள்ளைகள் செய்யும் சீனி உப்பு கரையிற மாதிரி அது கரைஞ்சி வைத்திடும். எனவே எங்கட பணங்கள் சந்ததிகளுக்கு பிரயோசனமாகணுமா, உள்ள குட்டிகளுக்கு பிரயோசனமாகணுமா, எங்கட சொத்துகள் பிரயோசனமாகணுமா, எங்கட மௌத்துக்கு பிறகு பிள்ளைகள் நல்லா வாழணுமா? நாங்க ஹலாலா சம்பாதிக்கணும். ஹலாலா சம்பாதிச்சால் பரம்பரை பரம்பரையா சொத்து நிற்கும். நாங்க பிள்ளைகள் வளர்க்கும் பொழுது தக்குவாவோட இபாதத்தோட தொழுகையில போயிடுதலாக, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல போயிடுதலாக, மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாம, அநியாயம் செய்யாம, மற்றவர்களோட உள்ளங்களை புண்படுத்தாம, நோவிக்காம, அன்புக்குரியவர்களே, படைச்ச ரொம்ப சந்தோஷப்படுத்தி நாங்க எங்கட வாழ்க்கை அமைச்சால்தான் எங்கட பிள்ளைகளும் சரியாக நடக்கும். நாங்க துரோகம் செஞ்சு ஏமாத்தி குளறுபடி செஞ்சு மத்தவங்களுக்கு அட்டுழி செஞ்சு அநியாயம் செஞ்சு மத்தவங்களோட உள்ளங்களை புண்படுத்தி நடத்தினா எங்கட பிள்ளைகளும் அதே வழியில் போகும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வலது சர்ரு அபீஹி என்று சொன்னார்கள். வாப்பட உம்மட ரகசியம் பிள்ளைகிட்ட வரும் சொன்னாங்க. அதனால நாங்க பேடுதலா நடந்தா எங்கட பிள்ளைகள் நடக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட பக்குவம் தான். அந்த புள்ள என்ன சொல்லுது, வாப்பா அல்லாஹ் கட்டளையா நிறைவேற்றுங்க, ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, ஏண்ட கால்களை கட்டிடுங்க, ஏண்ட உடுப்பு களைஞ்சிருங்க, நீங்க அறுக்கும் பொழுது ஏண்ட உடுப்புல ரத்தங்கள் பட்டுட்டா அந்த ரத்தத்தை பார்த்து காலம் எல்லாம் உம்மா அழுது கொண்டிருப்பாங்க, அதனால ஏண்ட உடுப்புகளை களைஞ்சிருங்க. வாப்பா என்ன அறுக்கும் பொழுது நேர முகங்குப்புற முகத்துக்கு முகம் பார்த்து வச்சாதுங்க, ஏண்ட மூஞ்ச பார்த்து கொண்டு அலக்கொள் அறுக்கொள்ள ஏண்ட மூஞ்ச பார்த்து உங்களுக்கு கவலை வந்துடும், அதனால முகங்குப்புற வச்சு என்ன அருங்க வாப்பா என்ற தகப்பனேன்னு சொல்லி அந்த புள்ள சொல்லுது. இப்பொழுது கத்திய கூர்மையாக வச்சு கூர்மையான கத்தியோட அந்த புள்ளைய அறுக்க பார்க்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளட செய்திகள் அப்படியே அழகாக பதிய செஞ்சு அதே அடிப்படையில் புள்ளையை அறுக்க ஆரம்பிக்கின்றார்கள். கூர்மையான கத்தி, ஒரு நபிக்கு நூறு மனிதர்களை விட சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த முழு சக்தியையும் சேர்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக முனைகிறார்கள். அறுக்கிறார்கள், அறுக்கிறார்கள், அறுக்கிறார்கள். ரப்பர்ல அறுக்கிற மாதிரி அறுக்க முடியாது இருக்கிறதே, கத்தி பேசுகிறது. ஜலீலுடைய கட்டளை அறுக்க வேணாம் என்று, ஹலீலுடைய கட்டளை அறுக்கும்படி, அல்லாஹ்வுடைய கட்டளை அறுக்க வேணாம் என்று, உங்களோட கட்டளை அறுக்கும்படி யார கட்டளைக்கு நான் அடி பண்றது? ஜலீலுடைய கட்டளைக்கு தான், அல்லாஹ்வுட கட்டளைக்கு தான் அடி பண்ணிய வேண்டும் என்று கத்தி பேசுகின்றது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை பார்த்து வானத்தில் இருந்த மலாய்க்காமார்கள் சுஜூதிலே விழுகின்றார்கள். மலாய்க்காமார்கள் சுஜூதிலே விழுந்தார்கள். அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டு இந்த சொர்க்கத்தில் இருந்த ஒரு செம்மறி ஆட்டை எடுத்துக்கொண்டு வானலோகத்தவர்கள் மலாய்க்காமார்கள் தக்பீர் முழக்கம் சொல்கின்றார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்கள், இந்த காட்சியை பார்த்துத்தான் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்லி அவர்கள் முடிக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய தியாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அங்கே அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்பட்டிருந்தால் எம்முடைய குழந்தைகள் அறுக்கப்பட்டிருக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் என் மீது செய்த அருள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க வைத்து குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்து அங்கே செம்மறி ஆட்டை வானத்திலிருந்து இறக்கி அங்கே எமக்கும் குர்பான் கொடுக்கும்படி, எமக்கும் அந்த ஹஜ்ஜை, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் தியாகத்தை ஞாபகப்படுத்தி குர்பான் கொடுக்கும்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தான், அல்லிமு லஹாயாக்கும், உங்களுடைய உள்ஹியாக்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், பைன்னஹா அல ஸிராத்தி மதாயாக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானிக்கே உலகத்தில 40-50 ரூபாய்க்கு ஒரு குர்பான் எடுத்து கொடுத்துருவீங்க, அல்லது 25-30 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை எடுத்து கொடுத்துருவீங்க, ஒரு 40-50 ரூபாய்க்கு எடுத்து ஒரு மாட்டை கொடுத்துருவீங்க, பைன்னஹா மத்தாயால சிராத்தி, அது உங்களுக்கு சிராத்தில சாதனமாக இருக்கும், வாகனமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கடினமான கட்டம், வானிலும் கூர்மையான மயிலிலும் நேர்மையான ஏத்தத்திலும் பள்ளத்திலும் நிதானத்திலும் 15,000 வருடங்கள் நடக்கக்கூடிய அந்த சிராத்தை அல்லாஹ் உலகத்தில் இஹ்லாஸோடு இஹ்லாஸோடு தூய எண்ணத்தோடு அச்சத்தோடு ரத்தமும் சதையும் தோளும் பேச்சு சேராது, உங்களோட தக்குவா தான் அல்லாஹ் இடத்துல பேச்சு சேரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார பேரு புகழுக்கல்ல, அல்லாஹ் இடத்தில் அந்தஸ்தை எங்க கியாமத்தில் உதவி செய்யணும், சொர்க்கத்துக்கு பேச்சு சேரணும் என்று இந்த ஹஜ் வந்துட்டா தாராளமாக குர்பானுகளை கொடுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க தொழுதுட்டு அறிங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது. அந்த அடிப்படையில் குர்பான்களை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி இருந்தால், மேலான சகோதரர்களே, அந்த குர்பானினாலே கியாமத்தில் அதனுடைய முள்ளும் தோளும் முடியும் ஒவ்வொன்றாக மீசான் தராசில் நெருக்கப்பட்டு அந்த சிராத்தில எங்களை சொர்க்கத்தில கொண்டு சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில கூடினால் ஒரு பங்கில வந்தா 10-25 ரூபா அல்லது 10-15 ரூபா அல்லது தொகையாக எடுக்கிறதாக இருந்தால், மொத்தமாக மாடுகள் இருக்கிறதா இருந்தால் ஒரு 40-50 ரூபா, ஆடு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆடு என்ற விதத்தில் கொடுப்பதாக இருந்தால் ஒரு 25-30 ரூபா. ஆனால் கியாமத்தில் தத்தடிக்கும் நேரத்தில் எம்மை காப்பாற்றி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் அந்த குர்பானி என்று சொல்லக்கூடியது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குர்பானியுடைய சூத்திலே அண்மை காலமாக எம்முடைய நாட்டிலே பெரும் புரளி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தியை நாம் ஒவ்வொருவரும் அறியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த நிலைமைகளை பயன்படுத்தித்தான் எமக்கொரு ஏன் ஒரு பர்தா, பள்ளிகள் கூடி கொண்டு போகிறது, சனத்தொகை அதிகமாகிக் கொண்டு போகிறது, இலங்கை நாடு முஸ்லீம் நாடாக மாற பார்க்குது, இங்கே ஜிஹாதை அறிமுகம் செய்கின்றார்கள் என்றெல்லாம் கோஷம் எழுப்பி எமக்கு மத்தியிலே இனத்வேசத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்களுக்கு பெரும் அச்சுறுத்தல்களும் சூழ்ச்சிகளும் செய்யப்படுகின்ற ஒரு காலம் என்பதை உணர்ந்த அகில இலங்கை ஜம்மியத்துலமா அண்மை காலத்திலே சில அதாவது புத்தகங்களை வெளியிட்டு, அதாவது குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் அல்ல, அதாவது சைக்காலஜிக்கல் என்ற அடிப்படையிலே புத்தி சார்ந்த சில கருத்துகளை வெளியிட்டு, ஜிஹாத் என்று சொன்னால் என்ன, பர்தா என்று சொன்னால் என்ன, பள்ளி ஏன் அதிகரிக்கணும், இங்கே முஸ்லீம் நாடாகுதா, இங்கே சனத்தொகைகள் அதிகரித்து கொண்டு போகுதா என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி அங்கே சில புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 6 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, 6 இங்கே சொல்லி காட்டுவதில் நேரம் இடம் கொடுக்காது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் தேவைப்படக்கூடிய ஒன்றுதான், ஏன் நாங்கள் குர்பான் செய்கிறோம், அன்புக்குரியவர்களே, ஏன் ஆடு மாடுகள் அறுக்கப்பட வேண்டும்? அதனுடைய நியாயம் என்ன? மாமிசம் சாப்பிடலாமா? அதனுடைய நியாயம் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸை வைத்து அல்ல, அதாவது தர்க்க ரீதியாக லாஜிக்கல் என்ற அடிப்படையிலே மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, ஏனைய சமூகங்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்கு ஆக வேண்டி சமாஜ சம்பாதிய என்ற அடிப்படையிலே சில கருத்துக்களை புத்தக ரீதியாக அண்மை காலமாக இலங்கை ஜெமியத்துலமா வெளியிட்டு வரக்கூடிய செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒன்றுதான், கருணையுள்ள மார்க்கம், அன்பு செலுத்தக்கூடிய மார்க்கம் என்று சொல்கின்றீர்களே, அமைதியான மார்க்கம் என்று சொல்கின்றீர்களே, மனிதநேயமுள்ள மார்க்கம் என்று சொல்கின்றீர்களே, நீங்கள் மக்களை மதிக்கக்கூடிய மார்க்கம் என்று சொல்கின்றீர்களே, அப்படி கருணையுள்ள மார்க்கமாக இருந்தால் ஏன் ஒரு மிருகவதை, ஏன் ஒரு மிருகவதை என்று அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இது குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் அல்ல, சைக்காலஜிக்கல் என்ற அடிப்படையிலே தர்க்க ரீதியான சில ஆதாரங்களை முன்வைக்கிறோம். இது வாதாட போவதற்காக வேண்டிய அல்ல, யாரும் விளங்கிக் கொள்வதற்காக நிதானமாக சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே ஐக்கிய நாட்டுடைய ஆய்வின் படிக்கு ஐக்கிய நாட்டிலே உணவகம் உணவுக்கென்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்கே உணவாக்கும் விவசாயத்திற்கும் என்றே ஒரு பகுதி இருக்கிறது. அதிலே ஆய்வின் படிக்கு இலங்கையிலே, அதாவது முழு உலகத்திலேயும் 43% இறைச்சி சாப்பிடுகின்றார்கள், இறைச்சியை சாப்பிடுகின்றார்கள். மீன் சாப்பிடக்கூடியவர்கள் 19% தான் இருக்கின்றார்கள். மொத்தமாக ஏறக்கூடிய 60-65% தான் மாமிசம் சாப்பிடுகின்றார்கள். மற்றவர்கள் மரக்கறியோடு, அதாவது சைவம் என்ற சாப்பாட்டோடு பூர்த்தியாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் 60-65% மாமிசங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே 300 இடங்கள், அதாவது அத்தாட்சி லைசன்ஸ் எடுத்த இடங்களிலே மாடுகள் ஆடுகள் அறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு இலங்கையிலே ஏறக்கூடிய ஒபிசியலாக அனுமதியோடு அறுக்கப்படக்கூடிய மாடுகளின் எண்ணிக்கை 5000. ஒரு நாளைக்கு 5000 மாடுகள் அறுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, லைசன்ஸ் இல்லாமல் அறுப்பதாக இருந்தால் இதைவிட இன்னும் ஒரு கட்டத்திலே 6000-7000 அளவு அறுக்கப்படுகிறது. ஒபிசியலாக உத்தரவோடு அறுக்கப்படக்கூடியதான் 5000 இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு இப்படி பார்க்கும் பொழுது 17.5 லட்சம் மாடுகள் அறுக்கப்படுகிறது. 17.5 லட்சம் மாடுகள் இந்த நாட்டிலே அறுக்கப்படுகின்றது, ஒபிசியலாக அறுக்கப்படுகின்றது. அப்படியாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, 5-6 வருஷம் இந்த தடை செய்யப்படும் என்று சொல்லியிருந்தால், இலங்கை நாட்டில் மாடு அறுக்கிறது எங்கேயும் முடியாது தடை என்று சொல்லி தடை சட்டம் வரும் என்று சொல்லியிருந்தால், 5-6 வருஷம் போக முந்தி 2 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில மனுஷர்களை விட மாடுகள் அதிகரிச்சிடும், மாடுகள் அதிகரிச்சிடும். அறுக்கக்கூடாது என்று சொல்லி வந்தால், மாடு எங்கேயும் அறுக்கக்கூடாது என்று வந்தால், மனுஷனை விட மாடு ரோட்ல போக இயலாது, வாகனத்தில் போக இயலாது. பெரும் தொந்தரவுக்கு இந்த நாடு உள்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். இது இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிங்கள மொழியில் மாத்திரம் எழுதப்பட்டிருந்தது, அண்மையில் தமிழ் மொழியிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இப்படியாக பார்க்கின்ற பொழுது இந்த இதனுடைய நியாயங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இங்கே பாலுக்காக வேண்டி மாடு வளர்க்கப்படுகின்றது. 5-6 வருஷம் பால் கொடுக்கக்கூடிய மாடு பால் 40-35 லிட்டர் பால் தந்து கொண்டிருக்கும். இப்பொழுது மாட்டை பாலுக்காக வளர்க்கிறார்கள். 5-6 வருஷத்தோட அந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 1000-2000 ரூபாய், கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு உட்பட்ட அளவு தீனி கொடுக்கணும். 5-6 வருஷம் பால் தருகிறது, அதற்கு பிறகு அந்த மாட்டை அறுக்கேலான்னு சொல்லியிருந்தா யாருக்கு கொடுக்கிறது, எப்படி கொள்றது, சாப்பாடு கொடுக்கிறது இல்லையா, சாப்பாடு கொடுத்தால் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும், என்ன செய்யறது, இறைச்சிக்குத்தான் கொடுக்கணும். 5-6 வருஷத்துக்கு பிறகு யாரும் மாடு அறுக்க கூடாது என்று சொல்லியிருந்தா மாடு அறுக்கிறத மாடு வளர்க்கிறத விட்டுடுவாங்க, பாலும் இல்லாம போய்த்திரும். ஏ நஷ்டம், 5-6 வருஷம் பால் எடுத்துட்டு மாட்டை சும்மா வெயிலாது விக்கலாது அறுக்கலாதுண்டா, அங்கே பாலுக்கும் நஷ்டம் ஏற்பட்டுடும், மாடு மறுக்க முடியாது, பெரிய ஒரு தொந்தரவுக்கு நாடு உள்வாயிடும், பால் எங்கேயும் எடுக்க முடியாது, வெளிநாட்டு பாலத்தான் எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். இதொரு நியாயமான காரணத்தை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எம்முடைய நாட்டிலே படையினர்கள், அது எந்த ஒரு படையாக இருந்தாலும் ஆயுத படையினர்கள் சக்தியோடு இருக்க வேண்டும், சக்தியோடு இருப்பதாக இருந்தால் அந்த சக்தியை பெறுவதற்கு மாட்டரச்சி ஆட்டரச்சி தான் முக்கியம். மாட்டரச்சி சாப்பிட்டால்தான் மனிதனுக்கு உணவு மிகவும் அது ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக, விட்டமினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக வேண்டியும், அதாவது போதைப் பொருள்களை எத்தனை ஆயுதங்களை பிடிப்பதற்காக வளர்க்கப்படக்கூடிய நாய்கள், அந்த நாய்க்கு ஒரு நாளை 5-6 கிலோ அரைச்சி கொடுக்க வேண்டும், அந்த நாய்க்கும் அரைச்சி இல்லாம போயிடும். அதையும் நம்முடைய நாட்டிலே செய்ய முடியாமல் போய்விடும். அதே போன்று நம்முடைய நாட்டிலே மிருகக்காட்சி சாலை இருக்கிறது, ஜூ இருக்கிறது, பசித்தாலும் புலி புல் தின்னாது என்று பழமொழி சொல்வார்கள். புலி ஒரு நாளும் புல் தின்ன மாட்டாது, இறைச்சி கொடுத்தியாக வேண்டும். அப்படியாக இருந்தால் மிருக காட்சி சாலை ஜூல இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பது? இறைச்சியை அறுக்க தடை, மிருகமே அறுக்க தடை என்றால் அந்த மிருகத்தில் மிருக காட்சாலையில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் செத்து போயிடும். மிருக காட்சாலையை நம்முடைய நாட்டிலே இருக்க முடியாதாகிடும். அன்புக்குரியவர்களே, எம்முடைய நாட்டுக்கு சுற்றுப்புறையாளிகள் வருகின்றார்கள், அதாவது டூரிசம் வருகின்றது. டூரிசத்தால் ஏராளமான லாபம் அடைகிறோம். எனவே டூரிசத்துக்கு மாரக்கறி கொடுத்து முடியாது, அவர்களுக்கு மாமிசம் கொடுக்க வேண்டும். அப்படியானவர்களுக்கு மாமிசம் எப்படி கொடுக்க முடியும்? நாட்டிலே இல்லை என்று சொல்லியிருந்தால், இறக்குமதி செய்து கொடுத்தால் எவ்வளவு பெரிய செலவீனங்கள் ஏற்படும். எனவே இப்படியாக டூரிசத்துக்கு கொடுக்கக்கூடிய மாமிசம் இப்படியாக அறுத்தால் தான் கொடுக்க முடிந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல அன்புக்குரியவர்களே, இதைவிட விசேஷமான ஒன்றுதான், எந்த நாட்டில் தெய்வமாக கடவுளாக அங்கே வணங்குகின்றார்களோ அந்த நாட்டிலேதான் அதிகமாக மாடு அறுக்கப்படுகிறது. எமக்கு பக்கத்து நாடு இந்திய நாட்டிலே மாட்டை கடவுளாக தெய்வமாக வணங்குகின்றார்கள் இந்துக்கள். அந்த நாட்டிலே கூட அதிகமாக உற்பத்தியும் அதிகமாக தோல் 18 ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு என்றால் இந்திய நாடாக இருக்கிறது. அங்கே ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்க பேக் பாவிக்கிறதா, லெதரால பேக் பாவிக்கிறதா, சிலிப்பர் பாவிக்கிறதா, இன்னும் டொலக் அடிப்பதற்காக அவர்களுடைய வணக்கமான அந்த பெற அடிப்பதற்காக பெறையை செய்வதற்கு கூட தோல் தேவை. தோல் மாட்டினுடைய தோல் தான் சிறந்தது. எனவே அதை எங்கே இன்று பெற முடியும்? எனவே மாடு அறுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நியாயங்கள் அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, மனிதனுக்கெல்லாம் வேட்டை பல்லை தந்திருக்கிறார். எங்கட பேச்சில சொக்க பல் என்று சொல்வோம், சொக்க பல்லு கொடுத்தா அது உறுதியானது. ஏன் அதை அல்லாஹ் தந்திருக்கிறார்? இப்படியான மாமிசத்தை கடிச்சு சாப்பிட்டு மனிதனுக்கு சக்தியை பெற்றுக் கொள்வதற்காகத்தான். எனவே இப்படியான ஒன்று ரெண்டல்ல பல நியாயங்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நெத்தோழி சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு குடும்பத்திலே 10 பேர் இருந்தால் குறைஞ்சது 1000 நெத்தோழிகளுடைய உசிறு போக்கப்பட வேண்டும். ஆனால் பல 100 பேர்களுக்கு ஒரு உசிரை போக்கி ஒரு மாட்டை அறுத்தி அங்கே சமைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் நீங்க நெத்தோழி சாப்பிடுன்னு சொல்றீங்களா, நெத்தோழி சாப்பிடுவதற்கு 10 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு 1000 உசிறுகள் போக்கப்பட வேண்டுமே. நெத்தோழியுடைய உசிரும் ஒன்றுதான், மாட்டுடைய உசிரும் ஒன்றுதானே என்று அன்புக்குரியவர்களே, இப்படியாக அதிலே ஒரு லாஜிக்கலாக ஒரு தர்க்க ரீதியான விடையை அங்கே அந்த மனிதர்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அன்புக்குரியவர்களே, வட துருவம் தென் துருவத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மரக்கறி சாப்பிட முடியாது, இறைச்சி தான் சாப்பிட வேண்டும். எனவே அப்படியானவர்கள் நீங்க சொல்றது போல அறுக்க முடியாது என்று சொல்லியிருந்தால், இது உலகத்துக்குரிய சட்டமாக இருந்தால் எப்படி அந்த நாட்டிலே தென் துருவத்தில் வட துருவத்தில் எஸ்கிமோரிலே வாழக்கூடியவர்கள் எப்படி வாழ முடியும்? எனவே இதை மாடை அறுத்துத்தான் ஆக வேண்டும், சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் தெளிவாக, இது உங்களுக்கு உணவாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று. எனவே அறுப்பதை விட அடிச்சு கொண்டு வேற முறையில் அங்கே பொசுக்கி சாப்பிட்டால் அதனுடைய கெத்த ரத்தம் வெளியாக மாட்டாது. ஆய்வாளருடைய கருத்து, 2 நரம்பும் வெட்டப்பட்டு அறுப்பதன் மூலமாகத்தான் அதனுடைய இரத்தங்கள் கெட்ட ரத்தம் வெளியாகி தூய்மையான இறைச்சாக அதை சாப்பிட முடியும் என்பதையும் ஆய்வாளர்கள் நம் முஸ்லிம்களே அழகான தெளிவுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படியான இன்னொரு கருத்துகள் எல்லாம் உள்வாங்கியதாகத்தான் அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புத்தகத்தினுடைய சாதகங்கள் எந்தளவு என்று சொன்னால், இப்படியானதைத்தான் எம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்கள் அவர்கள் அறுத்தார்கள், 100 ஒட்டகங்கள் குர்பான் செய்தார்கள், 63ஐ தன்னுடைய கையினாலே அறுத்தார்கள். ஒட்டகம் அறுக்க ஆயத்தமாகும் பொழுது தன்னுடைய கழுத்தை அப்படியே நபி அவர்களுக்கு கொடுத்தது நபி அவர்கள் அறுத்தார்கள் கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவிலே. எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான குர்பானிகள் செய்திருக்கிறார்கள். இந்த குர்பானி இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எம்முடைய இந்த 4 நாட்களிலும் ஹஜ்ஜுடைய 4 நாட்களிலும் கொடுக்கப்படக்கூடியது குறைந்தது அதாவது 10,000 அளவுதான் என்னுடைய நாட்களே அறுக்கப்படும். அன்புக்குரியவர்களே, 10,000 அளவுதான் அறுக்கப்படும். ஆனால் அதைவிட எத்தனை உயிர்கள் உலகத்திலே கொல்லப்படுகின்றது, நாட்டிலே கொல்லப்படுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் தெளிவு பெற வேண்டும் என்று அந்த புத்தகம் தெளிவுபடுத்துகின்றது. எனவே அது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, மதகுரு, பெரிய மதகுரு ஒருவர், பெரிய மதகுருவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேதான், அதாவது அவர்களுடைய மார்க்கத்திலே ஒரு சில மார்க்கத்திலே பெலி கொடுப்பதென்று சொல்லி பெலி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே. ஆனால் அங்கே பௌத்த மதகுரு ஒருவர் அங்கே இருந்த கட்டத்திலே, ஆனால் அந்த மதகுருக்கெல்லாம் பெரிய மதகுரு அதை தடுத்து நிறுத்தவில்லை. அவர்கள் பலி கொடுக்கிறார்கள், அவர்களுடைய மார்க்கத்தை செய்கிறார்கள் என்று அங்கே இது அவர்களுடைய மதத்திலே மார்க்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் அவருடைய மார்க்கத்தை மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்துடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் குர்பான் செய்வதற்கான நியாயங்கள் அந்த புத்தகம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புத்தகத்தை இதனுடைய தெளிவை ஒரு பெரிய பாடசாலை ஒன்றில் வைத்து பெரும் மதகுருமார்கள் எல்லாரும் இருக்கின்ற நேரத்தில் பெரும்பான்மையுடைய ஒரு பாடசாலையில் இதனுடைய விளக்கத்தை தெளிவை இந்த பர்தாவுடைய பள்ளிவாசலுடைய மாமிசம் சாப்பிடுவதுடைய தெளிவை அங்கே கூறி அந்த புத்தகத்தை விற்பனை செய்யப்பட்டது. இன்றும் உங்களுக்கு கீழாலே ஜம்மியத்து உலமாவுடைய சகோதரர்கள், உலமா சகோதரர்கள் புத்தகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 250 ரூபாய் கொடுத்து ஒரு 6 செட்டு உள்ள ஒரு செட்டை வேண்டிக் கொண்டு போய் உங்களுடைய பழகக்கூடிய பெரும்பான்மையிலே மிக மிக முக்கியமானவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். ஜும்மா தொழுது விட்டு போகும் பொழுது கீழே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்கள் வேண்டிக் கொண்டு போய் அந்த சகோதரர்கள் கொடுங்க. அன்புக்குரியவர்களே, நாம் அண்மையிலே ஒரு இடத்திலே பெரிய சாமியை சந்திக்க போன மகிழ்ச்சி ஜம்மியத்துமாவே அவர்கள் சொன்ன வார்த்தை தான், போன உடனே சொன்னார்கள், உங்களுக்கு மாட்டரைச்சி சாப்பிட இயலாதே, ஏனென்றால் நெருப்புக்கு மேலே இருந்துதான் நீங்க அறுக்கணும், நெருப்புக்கு மேலே இருந்துதான் அறுக்கணும், அப்படித்தான் உங்களுடைய இஸ்லாம் சொல்லுது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டார். அதற்கு பின்னால் அதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டம் வந்தது, தெளிவுபடுத்தி விட்டு தான் வந்தோம். நான் என்ன சொல்கின்றேன் என்றால், அந்த பெரிய சாமி, அந்த மதகுரு அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன, எங்கட சகோதரர் ஒருவர் அவருக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார், அதனால தான் அவர் அப்படி சொல்கின்றார், இல்லாட்டி இஸ்லாத்தில் எங்கேயும் அப்படி வந்தில்லை, நெருப்புக்கு மேலதான் உட்கார்ந்து அறுக்கணும் என்று சொல்லி. எனவே எங்கட மார்க்கம், எங்கட சகோதரர்கள் கூட மார்க்கத்தை விளங்காமல் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை விளங்குங்க, மார்க்கத்தை படியுங்க. இந்த காலம் மிக முக்கியமான ஒரு காலம். இந்த நாட்டில வாழக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களை யாரும் ஏசாதீங்க, அவங்க நல்ல மக்கள், பண்பான மக்கள், 5-6 வீதம் தான். இதற்கு வேஷங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனை நடந்தும் எங்கட கடைகளுக்கு சாமான் வேங்க வாரது, அவர்கள் 95% என்றால் மிகையாகாது, அவர்கள் அவ்வளவு பண்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்தும் இனத்துவேஷங்களை கட்டியும் இனத்துவேஷங்களை சொல்லியும் எங்கட கடைகளுக்கு வராங்க. நாங்க அவர்களோட சென்ற காலத்தில் நடந்த மக்கள் போல, வியாபாரிகள் போல, பண்போட அகலாக்குகளை காட்டி அவர்களை நல்ல முறையில அனுசரிக்கணும். அவர்களுக்கு நாங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கல, நாங்க அநியாயக்காரர்கள். அந்த பாடசாலையில இந்த புத்தகத்தை விட்டதுக்கு பிறகு எடுத்துட்டு போய் படிச்ச ஒரு சகோதரர், ராவண வலையில மிக முக்கியமான ஒரு சகோதரர், அந்த ஹசரத்துக்கு மௌலவிக்கிட்ட சொல்லுகிறார், அந்த பாடசாலையில படிச்சு கொடுக்கக்கூடிய பெரும்பான்மையுடைய பாடசாலையில படிச்சு கொடுக்கக்கூடிய மௌலவிக்கு சொல்றார், கோல் பண்ணி, மௌலவி அவர்களே, நீங்க பெரிய அநியாயம் செஞ்சிட்டீங்க, பெரிய துரோகம் செஞ்சிட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த புத்தகத்தை எனக்கு தந்திருந்தால் நான் இதை பத்தி விமர்சிச்சு எழுதியிருக்க மாட்டேன். நான் தான் ஆக விமர்சிச்சு மாட்டரைச்சி தின்னக்கூடாது என்று எழுதினவன் நான் தான் எழுதினேன். இந்த புத்தகம் மட்டும் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால கிடைச்சிருந்தால் நான் அப்படி எழுதியிருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பெரிய சாமி, அந்த பெரிய மலகுரு அந்த மௌலவேடத்தில் சொல்கின்றார். அன்புக்குரியர்கள், அது மட்டுமல்ல, அதுக்கு வந்த இன்னும் பல மதகுருமார்கள் அவருக்கு கோல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆச்சரியமான முறையில் நிதானமாக நல்லவர்கள் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொருத்தருக்கும் கைக்கு போகணும். இதுதான் அன்புக்குரியவர்களே, இது போல எங்கட பர்தாவா, எங்கட பள்ளிவாசல்களா, எங்களை பத்தி ஜிஹாதில் எங்களுக்கு போயிட்டு சூட்டுகின்றார்களா, அத்தனையும் அந்த மக்களுக்கு தெரியாம விளப்பம் இல்லாம சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகங்கள் எடுத்து 250 ரூபாய் பார்க்காம இதை பெரிய பிரயோசனமாக இருக்கும். இந்த நாட்டில் இன்றைக்கு கொந்தளிப்பான ஒரு கட்டத்தில் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஈமானை பத்தி ஒரு தௌவா அந்த அடிப்படையில் இவைகளை தெளிவுபடுத்தும் என்றால் எங்களை பத்தி நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்படும். எனவே இப்படியான நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்படக்கூடிய முறையில் எங்களோட சொல் செயல்களால் நடந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக, எங்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை போல எங்களோட குடும்பங்களையும் தக்குவா உள்ள குடும்பமாக, உன்னுடன் தொடர்புள்ள குடும்பமாக, யா அல்லாஹ் உன்னுடைய நம்பிக்கை வரக்கூடிய குடும்பமாக ஆக்கிக் கொள்ள கிருபை செய்வாயாக. அர்ப்பணிப்புள்ள தியாகம் செய்யக்கூடிய குடும்பமாக எம்முடைய குடும்பங்களையும் ஆக்கிக் கொள்ள கிருபை செய்வாயாக. யாருடைய குர்பானிகளை அதிகமாக இந்த நாட்டிலே மக்களை பேணி, மதங்களை பேணி, மதங்களை அனுசரிச்சு மற்றவங்களுடைய உள்ளங்கள் புண்படுத்தாத வரையில அழகான முறையில இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியாக பேணி, அரசாங்கத்துடைய சட்டத்தையும் பேணி எங்களோட குர்பானங்களை செய்து கொள்ள நீ அருள் புரிவாயாக. நாயினே ரஹ்மானே, வரக்கூடிய ஹஜ்ஜுடைய தினங்களை சிறப்பாக கழிச்சுக் கொள்வதற்கு அருள் புரிவாயாக. எம்முடைய சட்ட எம்முடைய அனைத்து விடயங்களையும் அந்நிய மதத்தவர்களுடைய உள்ளங்களை புண்படாது, அவர்களுடைய மனசுகளை வெண்டு கொள்ளக்கூடிய முடியல எங்களோட கடமைகளை செயல்பாடுகளை செய்து கொள்ள அருள் புரிவாயாக. இந்த நாட்டில துவேசங்கள் வளர்ந்துடாம முஸ்லீம்களை கண்ணியமாக வாழ்ந்து மௌத்தாவதற்கு நீ அருள் புரிவாயாக. எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.